இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27:7. நீதிமொழிகள் 27:7.
திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். பசி உள்ளவனுக்கோ
கசப்பான பதார்த்தங்களும்
தித்திப்பாயிருக்கும்.
திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு உணவு ஒரு நபருக்கு எப்படி மாறிவிடுகிறது என்பதை கர்த்தர் பேசுகிறார். திருப்தி அடைந்தவன், நல்ல சாப்பிட்டு திருப்தி அடைந்தவன், அவனுக்கு தேன் கூடு போன்ற இனிப்பான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டாலும் அதை கீழே போட்டு மிதிச்சிடுவான். அதோட வேல்யூ அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் ரொம்ப பசியா இருந்தான்னா அவனிடத்துல கொடுக்கப்படுகிற ஒரு சுவையற்ற இன்னும் சொல்ல போனா கசப்பான பதார்த்தங்களும் இன்னும் சொல்ல போனா பாவக்காய் குழம்பு வச்சா கூட என்ன செய்வான், சந்தோஷமா சாப்பிட்டுருவான். பசி உள்ளவனுக்கு என்ன வேற உதாரணம் சொல்ல முடியும்? கசப்பான பதார்த்தம்னா வேற எந்த உதாரணமும் சொல்ல முடியும். பாவக்காய் குழம்பு வச்சாலும் சந்தோஷமா சாப்பிட்டுருவோம். இப்ப இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய மனநிலைமையை இது குறிக்கிறது. திருப்தி அடைகிறதான ஒரு நிலைமை. வேதம் என்ன சொல்ல வருகிறது? நீ திருப்தி அடைஞ்சிடாதேங்கிறது, திருப்தி அடைஞ்சிடாத. நீ திருப்தி அடைந்து விட்டால் உனக்கு எவ்வளவு அருமையான மேலான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய வேல்யூ உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு பசி இருக்குமானால் அது எப்படிப்பட்டதையும் தாகத்தோடு ஏற்றுக்கொள்வாய். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பசி தாகம் இருக்க வேண்டுமே தவிர திருப்தி அடைந்து விடக்கூடாது. இன்னைக்கு காலையில சொன்ன பிரசங்கத்தின் ஒரு தொடர்ச்சி தான் இது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட அதை தான் சொன்னார். நீ காலையில டச் பண்ணி சொன்னேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணுகிறதில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அவருக்குள்ள அந்த பசி தாகம் இருந்துட்டே இருந்துச்சு. தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்தில் என்னைக்குமே திருப்தியாகக்கூடாது. ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு வரக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன், எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்றதும் வரக்கூடாது. இல்லைன்னா நான் இவங்களை விட பெட்டரா இருக்கிறேன் அந்த ஒரு கம்பேரிட்டிவான ஒரு மைண்ட் கூட நமக்கு வரக்கூடாது. ரெண்டுமே வரக்கூடாது. எல்லாருக்குமே எனக்கு எல்லாமே தெரியும்னு வராது, அது ஒரு சிலருக்கு தான் வரும். ஆனா பலருக்கு பார்க்கும் பொழுது தங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தரை விட நம்ம எவ்வளவு பெட்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப அதுவே ஒரு விதத்துல நம்மை திருப்தி அடைந்து விட்ட ஒரு நிலைமை தான். அவங்கள விட நான் பெட்டர் அப்படின்ட்டோம்னா அதுக்கு மேல நமக்கு வளர தோணாது. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டாலும் அதுக்கு மேல நம்ம வளர தோணாது. அவர்களுக்கு எப்படிப்பட்ட மேன்மையான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய வேல்யூ தெரியாமல் அவங்க அதோடு மந்த நிலைமையில் நின்று போவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது உணவு ரெண்டு விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேன் கூடு, இன்னொன்று கசப்பான உணவு. ரெண்டு உணவு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேன் கூடு, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான். பசி உள்ளவனுக்கு இந்த கசப்பான உணவு கூட மதுரமாய் தித்திப்பாயிருக்கும். இப்ப இந்த தேன் கூடு என்பது என்ன, கசப்பான உணவு என்பது என்ன, ரெண்டையும் நமக்கு தெரியும். அது என்ன உணவு என்ன தெரிஞ்சாதான் அதுக்குள்ள நம்ம போக முடியும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19:7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 19 சங்கீதம்
ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி,
கர்த்தருடைய சாட்சி
சத்தியமும்,
சத்தியமும்
பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது.
பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய நியாயங்கள்,
கர்த்தருடைய நியாயங்கள்
செம்மையும்,
செம்மையும்
இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
இருதயங்களை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய கற்பனை,
கர்த்தருடைய கற்பனை
தூய்மையும்,
தூய்மையும்
கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது.
கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்,
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
சுத்தமும்,
சுத்தமும்
என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது.
என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய நியாயங்கள்,
கர்த்தருடைய நியாயங்கள்
உண்மையும்,
உண்மையும்
அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
அவைகள் பொன்னிலும்,
அவைகள் பொன்னிலும்
மிகுந்த பசும் பொன்னிலும்,
மிகுந்த பசும் பொன்னிலும்
விரும்பப்படத்தக்கதும்,
விரும்பப்படத்தக்கதும்
தேனிலும்,
தேனிலும்
தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும்,
தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும்
மதுரமுள்ளதுமாயிருக்கிறது,
மதுரமுள்ளதுமாயிருக்கிறது.
அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்,
அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
அவைகளை கை கொள்ளுகிறதினால்,
அவைகளை கை கொள்ளுகிறதினால்
மிகுந்த பலன் உண்டு,
மிகுந்த பலன் உண்டு இல்லையா. இந்த 19 சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். இதுல பார்க்கும் பொழுது வேத வசனத்தின் மேன்மையை குறித்து தொடர்ந்து பல வசனங்கள் பல காரியங்களை சொல்றார். இந்த தேன் கூடு, அதிலிருந்து ஒடியும் வடிகின்ற தேன், இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வசனங்களை குறிக்கிறது. இத இன்னும் டீப்பா நீங்க அறிவதற்கு இன்னொரு வசன ஆதாரத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 10 அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10:8-9 வாசி.
நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம்,
நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம்
மறுபடியும் என்னுடனே பேசி,
மறுபடியும் என்னுடனே பேசி
சமுத்திரத்தின் மேலும்,
சமுத்திரத்தின் மேலும்
பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை,
தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை
நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல,
நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல
நான் தூதனிடத்தில் போய்,
நான் தூதனிடத்தில் போய்
அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன்,
அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன்.
அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும்,
இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும்
ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான்.
உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான்.
நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி,
தூதனுடைய கையிலிருந்து வாங்கி
அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது,
என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது.
நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும்
அநேக ஜனங்களையும்
ஜாதிகளையும்
பாஷைக்காரரையும்
ராஜாக்களையும் குறித்து
தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். பாருங்க, யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனத்திலே ஒரு தூதன் சமுத்திரத்தின் மேல் ஒரு காலையும் பூமியின் மேல் ஒரு காலையும் வைத்துக் கொண்டு ஒரு பெரிய தேவ தூதன் நிற்கிறான். அவன் கையிலே ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, நீ அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி. அப்ப இவன் போய் தூதனுடைய கையிலே வாங்குகிறான். அப்போ சொல்லப்படுகிறது, இந்த புஸ்தகம் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும், ஆனால் அது உன் வயிற்றுக்குள் போகும்பொழுது அது கசப்பாயிருக்கும். அப்ப அதே போல அந்த புஸ்தகத்தை அவன் வாங்கி புசித்தான். அது அவன் வாயில இருக்கும் பொழுது இனிமையாயிருந்தது, தேனை போல இனிமையாயிருந்தது. அது உள்ளே போகும்பொழுது கசப்பாக மாறியது. அந்த புஸ்தகம் உள்ளே போன பிறகு அடுத்தது தூதன் சொல்றார், இப்பொழுது நீ சகல ஜனங்களையும் பார்த்து, ஜாதிக்காரர்களையும் பார்த்து, ராஜாக்களை பார்த்து நீ இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன புஸ்தகம், இது வேற ஒன்றும் அல்ல, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அது வாய்க்கு தேனை போல இருந்தது, தேன்கொட்டை போல, தேனை போல இனிமையா இருந்தது. ஆனால் உள்ளே போன உடனே அது கசப்பை உண்டு பண்ணியது. அப்ப கசப்பு உண்டு பண்றதும் ஒண்ணுதான், ஒரே புக்கு தான். தேனை போல இருக்கிறதும் ஒரே புக்கு தான். இந்த கசப்பான பதார்த்தம் என்பதும் தேன்கூடு என்பதும் ஒரே விதமான உணவைத்தான் குறிக்கிறது. அதுதான் வேதவசனம். புரியுதா? நம்ம நினைக்கிறோம் தேன்கூடு என்பது வேறொரு உணவு, கசப்பான பதார்த்தம் என்பது வேறொரு உணவு நினைக்கிறோம். கிடையாது. இங்கே நீதிமொழிகள் 27:7 சொல்லப்பட்டது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் என்பதும், திருப்தி அடைந்தவன் கசப்பான பதார்த்தமும் அவனுக்கு தித்திப்பாயிருக்கும் என்பதும் ஒரே உணவைத்தான் குறிக்கும். வேத வசனங்கள், வேத புத்தகம் ஒன்றுதான். ஆனால் வேத புத்தகத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, தான் திருப்தி உள்ளவனான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் ஒருத்தர் வந்துட்டான் வச்சுங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குது, நான் எல்லாரும் விட நான் பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்குள்ள ஒரு வந்து விட்டால், அவனுக்கு எந்த ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி வந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு மகிமையான காரிய வேதத்தில் இருக்கிறதை பார்க்கும் பொழுதும் அதனுடைய வேல்யூ தெரியாது, அவன் அதை மிதித்து போட்டு விடுவான். ஆனால் ஒரு தாகம் உள்ள ஒரு மனுஷன், பசி உள்ளவன், வேத வசனத்தின் மேல் பசி உள்ளவன், ஆவிக்குரிய காரியங்களின் மேல் பசி உள்ளவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற ஒரு பசி உள்ளவன், கர்த்தருக்காக எதாயிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பசி உள்ளவன், நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் உள்ளவன், அப்படிப்பட்டவனுக்கு கசப்பான உணவு கூட அதுவும் வசனம் தான் இருக்கும். வாக்கு தத்தங்கள் இனிப்பா இருக்கும், கர்த்தருடைய கட்டளைகள் கசப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். கர்த்தருடைய வசனங்கள் ஒரு பக்கத்தில் இனிப்புள்ளதாயும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் கசப்புள்ளதாயும் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இனிப்புள்ள வேத வாக்கு தத்தங்களாக இருக்கட்டும், அல்லது கசப்பா இருக்கிற கட்டளைகளாக இருக்கட்டும், இதை செய் இதை செய்யாத என்று சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கட்டும், இரண்டுமே நமக்கு வாஞ்சையோடு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாகமுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த தாகம் மட்டும் நமக்கு போயிடுச்சுன்னா, அந்த பசி தாகம் மட்டும் போயிடுச்சுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேஸ்டா போயிடும், நம்ம சபைக்கு வர்றது வேஸ்டா போயிடும், பைபிள் படிக்கிறது வேஸ்டா போயிடும், நம்ம வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். திருப்தி மட்டும் அடைஞ்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் தான் சொன்னார், மத்தேயு 5:6 வாசிக்கலாம். மத்தேயு 5:6 வாசிக்கலாம்.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் திருப்தி அடைவார்கள்,
அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற நீதியின் மேல் ஒருவனுக்கு பசி தாகம் இருக்குமானால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த பசிதாக மட்டும் நமக்கு குறைஞ்சிடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரே பசிதாக இருக்கும், நல்லா ஓடி ஓடி ஜெபிப்பாங்க, ஓடி ஓடி வேதத்தை வாசிப்பாங்க, ஓடி ஓடி ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த பசி தாகம் இருக்கும். ஆனா நாளடைவில் அந்த பசி தாகம் குறைந்து விடுகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சா கூட அதை ரினியூ பண்ணிக்கலாம், குறைஞ்சா கூட திரும்பி ஏற்றிக்கலாம். ஆனா பசியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. பசி குறைஞ்சா அதை சரிப்படுத்திக்கலாம், ஆனா பசியே போயிடுச்சுன்னா அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தாகம் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது, ஆவிக்குரிய பசி மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம எதையாவது செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், அந்த தாகம் அந்த எண்ணம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே குறைந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நம்மை பார்த்துக் கொள்ளும். அதனாலதான் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 2 எபேசி சபைக்கு கர்த்தர் பேசும் பொழுது சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டினர். ஆதியிலே உனக்கு ஒரு அன்பு இருந்துச்சு, அந்த அன்புல நீ செயல்பட்ட, நல்ல பிரயாசப்பட்ட, அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண எல்லாம் பண்ண, ஆனால் இப்பொழுது திருப்தி அடைந்து விட்டாய். ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை விட்டுட்டேன், திருப்தி அடைஞ்சிட்டேன், நான் நிறைய சாதிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டேன். இது உனக்கு டேஞ்சரானதுன்னாரு. நீ அறியாத நேரத்தில் வந்து நான் விளக்கத்தன்னை எடுத்துருவேன்னாரு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே இந்த பசி தாகம் என்பது ரொம்ப முக்கியம். பசி உள்ளவர்களா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பசி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அதான் முக்கியம். எவ்வளவு பசி இருந்தாலும் கர்த்தர் திருப்தியாக்குவார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள் கர்த்தர் சொல்றார். சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த கசப்பான உணவு என்பதும் வேதவசனத்தை தான் குறிக்கும், இந்த தேன்கூடு என்பதும் வேதவசனத்தை தான் குறிக்கும். நான் சொன்னேன், வேதவசனம் அப்படித்தான் காண்பிக்கிறது. ஆகியனாலே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வேத வசனத்தின் மேல் ஒரு ஆழமான தாகத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேத வசனத்தின் மேல் உங்களுக்கு தாகம் இருக்கிறதா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பாருங்க. வேத வசனத்தின் மேல் உங்களுக்கு தாகம் குறைஞ்சிருச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வேத வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு ஆவல் இல்லாமல் போய்விட்டால், வேத வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு விருப்பம் இல்லாமல் போய்விட்டால், வேத வசனத்தை படிக்கும் போது இது தெரிஞ்சது தானே, இதுல என்ன இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டால், இதுல ஒண்ணு புதுசா இல்லையே, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே அப்படின்ற ஒரு சாதாரணமாய் அதை பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்து விட்டால் ஏதோ ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல வந்திருக்குது. புரியுதுங்களா? அப்படி வரவே கூடாது. வேத வசனத்துல மட்டும் சலிப்பு வரக்கூடாது. எத்தனை முறை படித்தாலும் சலிப்பு வரக்கூடாது. எவ்வளவு நேரம் படித்தாலும் அதுல சலிப்பு வரக்கூடாது. இது தெரிஞ்சதுதான எண்ணம் வரக்கூடாது. இதுல என்ன புதுசா இருக்குதுன்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. இதுதானே, இது தெரிஞ்ச விஷயம் தானே, அடுத்தது பாத்துக்கலாம், அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஒவ்வொரு வசனத்தின் மேல நமக்கு பசி தாகம் இருக்கணும். ஏன்னா வேத வசனம் தான் நமக்கு தேன் கொடு, வேத வசனம் தான் கசப்பான பதார்த்தம். ரெண்டையும் ஆவலோடு ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுல? ரெண்டையுமே ஆவலோடு ஏற்றுக்கொள்ளும். கசப்பையும் ஆவலோடு ஏற்றுக்கொள்ளணும், தேன்கொட்டையும் ஆவலோடு ஏற்றுக்கொள்ளணும். இதையும் விதிச்சிடக்கூடாது, அதையும் விட்டுடக்கூடாது. ரெண்டையுமே ஆவலோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமை ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க வேண்டும். சரி, இப்ப உங்களுக்கு வேதத்தின் மேல் பசிதாகம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நான் ஒரு சிலருடைய லைஃபை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எடுத்துக்கொள்வோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6 66 வசனத்தை 66-68 வரைக்கும் வாசிக்கலாம்.
அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர்
அவருடனே கூட நடவாமல்
பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக
ஆண்டவரே,
யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு கஷ்டமான பாதை. இது இந்த யோவான் 6 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆழ்ந்த சத்தியங்களை பேசிட்டே வர்றார். ஒரு கட்டத்துல வந்தோடனே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை மானம் பண்ணுகிறவன் நிலை நிலைத்திருக்கிறான், இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, அவரோடு கூட சேர்ந்து பாடு அனுபவிக்கிற அனுபவங்கள் இது எல்லாத்தையும் அவர் பேசிட்டு வர்றார். 6 கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் ஹாப்பியான ஒரு காரியம் கிடையாது, பாடுகள் அனுபவிக்கக்கூடிய காரியம் நிறைய இருக்குது. அதை சொல்லும் பொழுது அவரிடத்துல நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 12 அப்போஸ்தலர்கள், அது மட்டுமல்லாமல் சீஷர்கள் என்ற ஒரு அடுத்த வட்டம் ஒன்று இருந்துச்சு. இவர்கள் அவர் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணாங்க, அவர் சொன்னதை செஞ்சாங்க. 2 அவர் அனுப்புற இடத்துக்கு முன்னால போனாங்க. இப்படி செகண்டரி லெவல் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்தாங்க. இந்த சீஷர்களை எல்லாம் இவர் 2 அனுப்பினார். இப்படி பல ஊழியங்களிலே இவங்களை யூஸ் பண்ணார். இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்களை பேச ஆரம்பிச்ச உடனே பார்த்தாங்க, இந்த சீஷர்களில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஐயோ, நம்ம என்னமோ நினைச்சு வந்தோம், கடைசியில் பார்த்தா இது வேற மாதிரி போதே, நல்லா இவர் நம்மளை நடத்தி அப்படியே வல்லமை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார்னு பார்த்தா திடீர்னு பாடுன்றார், பிரச்சனைதார், மரணங்கிறாரு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி அநேகர் நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கிட்டாங்க. அவரை விட்டு ஓடிட்டாங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, ரொம்ப ஒரு மனவேதனை. அவரை விட்டு ஒருத்தர் போறான்னு நினைக்கும் தாங்க முடியல. அவருக்கு கஷ்டப்பட்டு அவளை செலக்ட் பண்ணார், கொண்டு வந்தாரு. அவரை விட்டு போறாங்க நினைக்கும் போது அவரால் தாங்க முடியல. அந்த வார்த்தை பேதுரு சீஷரை பார்த்து, 12 பேரை பார்த்து கேட்கிறாரு. அது ரொம்ப கொடுமையா இருக்குது அவர் கேட்கிற. பாருங்க, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. என்ன ஒரு வேதனை நிறைஞ்ச வார்த்தை பாருங்க, அவர் பேசுறாரு பாருங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. இவங்கெல்லாம் போயிட்டாங்க, மெஜாரிட்டி போயிடுச்சு. இவ்வளவு பேர் நான் செலக்ட் பண்ணேன், ஊழியத்துக்கு அனுப்பினேன், பிசாசு தோர்த்தனாங்க, வியாதி சுகமாக எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்போ நான் வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம், இதை வேணாம் ஓடிட்டாங்க, விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா உங்க 12 பேர், இந்த 12 பேர் ஆகி உங்களை நான் அப்போஸ்தலரா தெரிஞ்சிருந்தேன், நீங்களும் கூட போயிட போறீங்களா? எவ்வளவு அந்த வார்த்தையில் இருக்கிற வேதனை பாருங்க. வேதனையோடு சொல்ல, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. 11 பேருக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு தெரியல. ஆனா பேதுரு அழகா ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம். ரொம்ப பிடிச்ச வார்த்தை, யாரிடத்தில் போவோம், எங்க ஆண்டவரை போக முடியும், உங்களை விட்டுட்டு நான் எங்க போக முடியும், யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், எங்க போனா சுத்தி சுத்தி நான் இங்கே தான் வந்தாகணும், எங்க போக முடியும். அவருடைய வேதனையான வார்த்தைக்கு அற்புதமான பதில் பேதுரு வாயிலிருந்து வந்துச்சு, அழகான பதில். யாரிடத்தில் போவோம், எனக்கு நீங்க தான் ஆண்டவரை அடைக்கலோ, நீங்க தான் ஆண்டவரை ஆதரவு, நீங்க தான் என்னை ஏற்றுக்கொண்டீங்க, நான் உங்களை நம்பிதான வந்திருக்கிறேன், நீங்க தான் எனக்கு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்க தான், வேற எங்கதான் போக முடியும் உங்களை விட்டுட்டு, வேற யாருக்கிட்ட போக முடியும், வேற எங்க எனக்கு அடைக்கலம் இருக்குது, வேற எங்க எனக்கு ஆதரவு இருக்கிறது, வேற எங்க எனக்கு நிம்மதி இருக்குது. உங்களை விட்டா வெளியில போய் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. உங்களை விட்டு வெளியில போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. உங்களை விட்டு வெளியில போயிட்டு நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. வெளியில போய் வாழ முடியாது. உங்களை நான் ஒரு முறை உங்களுடைய மேன்மை நான் துசிச்சிட்டேன், உங்களை விட்டு நான் வெளியே போய் வாழ முடியாது. யாரிடத்தில் போவோம்? நான் உங்களை ஏன் பின்பற்றுகிறேன் தெரியுமா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. உண்மையிலேயே பேதுரிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம், உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவன் சில நேரத்தில் ஆண்டவரு எல்லாவற்றையும் விட்டு போய் பின்பற்றி நம்ம என்ன கிடைக்கும்னு கேட்டான். ஒரு பக்கத்தில் அப்படி கேட்டது உண்மைதான். ஆனால் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அறியாமையில் அப்படி கேட்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளான இருதயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இருதயம். நித்திய ஜீவ வசனங்களும் இடத்துல உண்டாண்டவரு. வெளியில போனா எனக்கு அற்புதம் கிடைக்கும், வெளியில போனா எனக்கு சாப்பாடு கிடைக்கும், திருப்பி மீன் பிடிக்க போனா எனக்கு ஏதோ மீன் பிடிச்சிருவேன், எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஏதோ நடத்துவாங்க, ஏதோ இருக்குது இருக்குது எத்தனையும் இருக்குது. ஆனால் இந்த நித்திய ஜீவ வசனத்துக்கு நான் வேற எங்க போக முடியும்? இது உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவரே இருக்குது. நான் சொல்றது டெப்த் பாருங்க. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டு. வெளியில போற எல்லாமே கிடைக்கும், ஆனா நித்திய ஜீவனுக்குள் நான் போகிறதற்கான வசனம் உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கு. வேற யாட்டி இல்லையே, வேற யாட்டிமே இல்லையே. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவை பின்பற்றுவது அவருடைய வார்த்தைகளுக்காக அவரை பின்பற்ற வேண்டும். இந்த சத்தியம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த பொக்கிஷத்துக்காக நாம் அவரை பின்பற்ற வேண்டும். இது அது இது வேணும், அந்த உலக காரியங்கள், அந்த காரியம் இந்த காரியம், அது யார் வேணா கொடுப்பாங்க, அது யார் வேணா கொடுப்பாங்க. உலக ஆசீர்வாதங்களை கத்தரை விட பிசாசு ஸ்பீடா கொடுக்கும். உலகத்தின் காரியங்கள், எல்லா காரியங்களும் பிசாசு கிட்ட கிடைக்கும், மனுஷர்கிட்ட கிடைக்கும், சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கிடைக்கும். ஆனா நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடிய வேத வசனங்கள் கர்த்தர் மட்டும்தான் வச்சிருக்காரு, யாருகிட்டையும் கிடையாது. ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறாய்? அவர் தெய்வம், அவரை நான் பின்பற்றுகிறேன். ஏன் கிறிஸ்துவை நீ தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கிற? அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள வார்த்தை, அவர் ஒருவர் தான் எனக்கு நித்திய ஜீவனுக்கான வழியை காட்டுகிறவர், அதனால நான் அவரை பின்பற்றுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதின் நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நித்திய ஜீவ வசனம் அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தெய்வம், அது ஒண்ணு போதும் அவரை பின்பற்றுவதற்கு, வேற ரீசனா எனக்கு தேவையில்லை. வேற ரீசனும் எனக்கு தேவை. அவரை பின்பற்றுவதற்கு பல ரீசன், இது இதனால இதனால எனக்கு இது கொடுத்தார், அது கொடுத்தார், சொந்த வீடு கொடுத்தார், வண்டி கொடுத்தார், கார் கொடுத்தார், வீடு கொடுத்தார், அதுக்கே கிடையாது. எந்த ரீசனும் கிடையாது. அவர் தெய்வம், அந்த ஒரே ஒரு ரீசன். அவர் வாயிலிருந்து நித்திய ஜீவ வார்த்தை இருக்குது, அந்த ஒரே ரீசன். வேற ரீசனே நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு உத்தம தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அவன் இருதயம் அதுதான் இருக்கணும். ஏன் இயேசுவை பின்பற்றுகிறாய்? வேற எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. வேற எந்த ரீசன் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. இயேசு தெய்வம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அதுக்கு மேல ரீசனே கிடையாது. அவர் தெய்வம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் மட்டும்தான் தெய்வம், அவர்கிட்ட மட்டும்தான் நித்திய ஜீவன் இருக்கிறது, அவர்கிட்ட மட்டும்தான் அதற்கு ஏற்ற வழி நடத்துதல் இருக்கிறது, அவருடைய வார்த்தை மட்டும்தான் சத்தியம். அதனால நான் அவரை பின்பற்றுகிறேன். நம்முடைய இருதயம் அவரை மட்டும் பிடிச்சிருந்தா என்னைக்குமே நீங்க விழமாட்டீங்க. அப்படி தடுமாறி விழுந்தால் தப்புன்னு எழுந்துச்சிருவீங்க. ஆனா அவரை நம்ம பிடிக்காம வேற எதையாயிலும் ஒண்ணு நம்ம பிடிச்சோம்னா சுலபமா பிசாசு அழகா தட்டிட்டு போயிடும். வேற எதன் மேலாகிய ஒரு நோக்கத்தை வச்சு நம்ம கர்த்தரை பின்பற்றோம், அதை விட பெட்டரா ஒண்ணு பிசாசு கொடுத்து அழகா எடுத்துட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை விட பெட்டரா ஒண்ணு கொடுக்க முடியாது. அவனால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட பெட்டரானதான் அவனால் கொடுக்க முடியும். புரியுது உங்களுக்கு? நித்திய ஜீவனை அவனால் கொடுக்க முடியாது. மற்ற எந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை விட பெட்டரானது அவனால கொடுக்க முடியும். அதோட ஸ்பீடாவே அவனால கொடுக்க முடியும். அதனால அதை விட பெட்டரான ஒன்றை கொடுத்து சுலபமா தட்டிட்டு போயிடும். அதனால சொல்ற உங்களுடைய மைண்ட்ல, எதுக்காகவும் இயேசுவை பின்பற்றாதீங்க. அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம், அது போதும். அதுக்கு மேல பேச்சே வேண்டாம். அவர்தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் என்றார். அந்த வார்த்தைக்காக நான் வாழுவேன், அந்த வார்த்தைக்காக நான் ஜீவிப்பேன், அந்த வார்த்தைக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். இதுதான் வாழ்க்கை. பேதுரு சொன்னான், என்ன ஒரு தாகம் பாரு, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வசனத்தின் மேல் ஒருவேளை இன்னைக்கு உங்களை அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. வேதத்தின் மேல் உங்களுக்கு தாகம் எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்க. குறைஞ்சிருக்குதுன்னா இன்னைக்கு, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவர், எனக்கு வசனத்தின் மேல் இருக்கிற தாகத்தை விட வேற காரியங்களின் மேல் எனக்கு தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சில நேரத்தை சொல்லுவாங்க, வேதத்தை கையில் எடுத்தா ஏதோ எண்ணங்கள்லாம் வருதுங்க அப்படின்றாங்க. பைபிள் எடுத்து ரெண்டு வசனம் படிக்கிறதுக்குள்ள ஏதோ எண்ணம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி போகுதுன்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? வசனத்தின் மேல் விட வேற எதன் மேலே நம்முடைய தாகம் ஜாஸ்தியா இருக்குது. அதனாலதான் இதை எடுக்கும்போது அங்க போகுது, வெளியில போகுது. புரியுதா உங்களுக்கு? வசனத்தின் விட வேற எதன் மேல தாகம் அதிகமா இருந்துச்சுன்னா பைபிளை திறக்கும் போது மைண்ட் வேறங்க போகுது. காரணம், தாகம் இங்க இல்ல, தாகம் வேற ஒண்ணுல இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களை கரெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரு, இதை சரிப்படுத்துங்கப்பா, நான் சரியா இல்ல, நான் சரியா இல்ல. வேதத்தை கையில் எடுக்கும் போது என் சிந்தனை வெளியில போகுது, என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, என்னால் அதுல ஊன்றி தியானிக்க முடியல, நான் சரியில்லை, என்னை சரிப்படுத்துங்கன்னு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பா கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி அவருடைய நித்திய ஜீவ வசனங்களின் மேல் ஒரு பசி தாகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த தேன் கூட்டின் மேல் ஒரு தாகத்தை கொடுப்பார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் ஆகிய கசப்பான வசனங்களின் மேலும் கர்த்தர் நமக்கு இனிமையாய் அதை சுவைக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதான் முக்கியம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின் தீர்க்கதரிசி, அவருடைய வசனத்தை தீர்க்கமாய் பிரசங்கிப்பதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய தீர்க்கதரிசனத்தை அவரை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுதே அதைத்தான் கர்த்தர் அவருக்கு சொல்லி அவரை ஊழியத்தில் அழைப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்திலே நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்.
சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்க உன்னை கட்டளையிட்டேன் என்றார். அப்புறம்
அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன்.
சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன்.
ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும்
நீ போய்
நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி
என் வாயை தொட்டு
இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன்.
போதும், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தீர்க்கதரிசிகளில பல வகையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இப்ப எலியா எடுத்துட்டீங்கன்னா அற்புதங்கள் வல்லமைகளை நிறைய செஞ்ச தீர்க்கதரிசி. எலிசா எடுத்துட்டீங்கன்னா அதே போல அற்புதங்கள் வல்லமைகளை வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. மோசே எடுத்துட்டீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்களும் இருந்தது, அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையும் இருந்த ஒரு கலவையான ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் எடுத்துட்டீங்கன்னா தேவனுடைய வல்லமையை காண்பித்த, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி. இந்த எரேமியாவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் கூட அவர் மூலமா நடந்தது கிடையாது. அவர் மூலமா, எலியா மூலமா, எலிசா மூலமா நடந்த மாதிரி எந்த ஒரு அற்புதமான காரியத்தையும் அவர் செய்யவே இல்லை. இவருடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தை வார்த்தை வார்த்தை. இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைத்தேங்கிறார் கர்த்தர். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா. அதுல ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு வேற ஒண்ணும் கிடையாது, வசனத்தை தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வருகிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி எப்படி யோவான் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வந்து தூதன் மூலமா ஒரு சிறு புஸ்தகத்தை கொடுத்து இதை வாங்கி புசித்து அதன் பிறகு தீர்க்க தரிசன உரையினார். அப்ப அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ள போனாதான் அது வெளியில வரும். புரியுதா உங்களுக்கு? யோவான் அப்போஸ்தலனுக்கு ஏன் வாங்கி புசிச்ச உடனே இப்ப நீ ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரையினர்? அப்போது உள்ள போனாதான், வேத வசனம் உள்ள போனாதான் வெளியில வரும். உள்ள போலன்னா வெளியில வராது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சத்தியத்தை நம்ம உள்ள வெளியில கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு நீ உள்ள வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வெளியில உங்களால் கொண்டு வர முடியும். உள்ள வாங்காம வெளியில கொடுக்க முடியாது, அதான் உண்மை. இப்ப எரேமியாவுடைய லைஃப்ல பாருங்க, 15 ஒரு அருமையான சத்தியம் இருக்கு பாருங்க. 15:16 வாசிக்கலாம். 15:16
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன்
உம்முடைய
வார்த்தைகள்
எனக்கு
சந்தோஷமும்
என்
இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது
இங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. கிடைச்ச உடனே சாப்பிட்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே சாப்பிட்டணும். தேன்கூடு கிடைச்ச உடனே சாப்பிட்டணும். அது கசப்பான பதார்த்தமா இருந்தாலும் கிடைச்ச உடனே சாப்பிட்டணும். வைக்க கூடாது, வச்சா கெட்டு போயிடும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு வசனம், தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே சாப்பிட்டணும். சாப்பிட்டு அது உங்க லைஃப்ல டைஜஸ்ட் பண்ணிடணும். உங்க சரீரத்தில் அந்த சாப்பாட்டில் கிடைக்கிற பலனை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? நம்ம உணவு சாப்பிடுறோம்னா அதில் இருக்கிறதான நியூட்ரிஷன்ஸ் என்ன செய்யும், நம்முடைய உடம்பு வாங்கிக் கொள்ளுகிறது. அதற்கு சத்துக்களை எடுத்துக் கொள்ளுகிறது. அதே போல ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், உடனே சாப்பிட்டீங்கன்னா தான் அதில் இருக்கிற சத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, வாச உடனே அதை நீங்கள் சாப்பிடணும், டைஜஸ்ட் பண்ணணும், உள்ளுக்குள்ள நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அதற்கு உள்ள இருக்கிற பலனை நீங்கள் ருசிக்க முடியும். அவருடைய உணவு அந்த வசனம் எனக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது, சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போகுதோ, எவ்வளவு கூட நீங்க சாப்பிடுறீங்களோ, அவ்வளவு கூட ஹெல்த்தியா நீங்க அதை வெளியில கொண்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? அதான் அதான் வேத வசனத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறீங்க, அவ்வளவு கூட நீங்க வெளியில கொண்டு வர முடியும். இதுக்கு பைபிள் காலேஜோ எல்லாம் தேவையில்லை. தாகம் இருந்தா போதும், வசனத்தின் மேல் ஒரு தாகம் இருந்தா போதும், வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை இருந்தால் போதும், வசனத்தின் மேல் ஒரு தீராத பசி இருந்தால் போதும். அது கசப்பான உணவோ தேன் கூடை போல இருக்கிறதான காரியமோ உடனே சாப்பிடும். நான் காலையிலையும் சொன்னேன், நான் எங்கி பைபிள் காலேஜ் படிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் சொல்றேன், வேத வசனத்திற்கு கர்த்தர் கிருபையாய் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு இன்னும் அந்த காரியம் அப்படியே பசுமையா ஞாபகம் இருக்குது. இப்ப நேத்து நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு 31 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு இது நடக்கிற மாதிரி அந்த காரியங்கள் இப்ப அவ்வளவு பிரஷா, அந்த இடம்லாம் இப்ப கண்ணு முன்னால இருக்குது. லயலா காலேஜுக்குள்ள கடைசியில கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கத்துல ஒரு அந்த சைட் ஸ்கிரீன் சொல்லுவாங்க ஆப்போசிட்ல, அந்த சைட் ஸ்கிரீன் பக்கத்துல ஒரு சவுக்கு தோப்பு இருக்கும். இப்ப இது இருக்குதான்னு தெரியல, சவுக்கு தோப்பு இருக்கும். கரடு முரடான களிமண் பூமி, கடுமையான கரடு முரடான களிமண். அந்த சவுக்கு தோப்பு கிட்ட ஒரு சின்ன தண்ணி தொட்டி, அது எதுக்கு கட்டி வச்சிருந்தாங்க தெரியல, ஒரு சின்ன தண்ணி தொட்டி, ஒரு 2.5 அடி உயரத்துக்கு கரெக்டா இருக்கும், ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து சொல்றேன், வீட்டுக்கு வந்த உடனே நேர லயலா காலேஜுக்கு போவேன், புதிய ஏற்பாடு எடுத்துட்டு போய் பைபிள் எடுத்துட்டு போவேன், போய் அந்த சவுக்கு தோப்புக்குள்ள போயிடுவேன், உட்கார மாட்டேன், அந்த தொட்டிக்கு பக்கத்தில் அப்படியே முழங்கால் படிடு, முழங்கால் படிட்டு மணிக்கணக்கில் அந்த கரடு முரடான களிமண் பூமி பயங்கர ஹார்டா இருக்கும், காலெல்லாம் அப்படி பொத்துக்கும் முழங்கால நின்று, அதுல மணிக்கணக்கில் அப்படியே முழங்கால நின்று வேதத்தை வாசிப்பேன் வாசிப்பேன். மதியானம் 2 மணிக்கு 3 மணிக்கு போனாலும் 6 மணி வரையிலும் வாசிக்கிட்டே இருப்பேன். என்ன நடக்குதுன்னு தெரியாது, வேதத்தை வாசிக்கிட்டே இருப்பேன். மணிக்கணக்கில் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிற வாசிப்பேன். அந்த இடத்துல போனாலே ஒரு தேவ பிரசனம் என்னை சூழ்ந்து கொள்ளும். அதே இடத்துல ஒவ்வொரு நாள் தவறாம சில நேரத்தில் பார்க்கும்போது வாசிக்கிட்டே இருப்பேன். அது நல்ல ஒரு சவுக்கு தோப்பு, அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, தேக்கு மர தோப்பு இருக்கும், சவுக்கு தோப்பு இருக்கும், காடு அது எல்லாம் இலைகள் பயங்கரமா விழுந்து கிடக்கும். சில டைம் சரசரன்னு சத்தம் கேட்கும், திரும்பி பார்த்தா அப்படி கால் பக்கத்துல பாம்பு அப்படியே போயிட்டு இருக்கும். எத்தனையோ நேரத்தில் பாம்பு அப்படியே போகும், கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும், ஒண்ணுமே நடக்காது, தெரியாது. பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன், அது எல்லாம் பாம்பு கிராஸ் பண்ணி போகும், எல்லாம் போகும். பெரிய பெரிய புறான் அதெல்லாம் கடிச்சா என்ன நடக்கும் தெரியாது. இவ்வளவு பெரிய புறான் நீங்க சாதாரண வீட்டுல பார்க்க முடியாது. காட்டு மரத்துல இருக்கிற புறான், ஒவ்வொரு புறான் 1.5 அடி 3 அடி இருக்கும், இவ்வளவு நீட்டா இருக்கும் புறான், இவ்வளவு பயங்கரமா இருக்கும். கடிச்சா ஆளே அவுட்னு நினைக்கிறேன், அவ்வளவு பாய்சனஸ் புறான் அப்படியே ஊறிட்டு இருக்கும் பக்கத்துல ஊறும். எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கேன், ஒண்ணு டச் பண்ணதில்லை. இப்படி ஆரம்பத்தில் மணிக்கணக்கில் அப்படி அங்க படிச்ச வேதாகமம் தான் என் வாழ்க்கையில் அங்க உள்ள போனது தான் இன்னைக்கும் சொல்றேன் வெளியில வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த தாகத்தோடு நீங்க படிச்சீங்கன்னா அது உங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை போல வந்துகிட்டே இருக்கும். வேதத்துல மட்டும் இல்ல, நீங்க யோவான் அப்போஸ்தலன் அதுதான், எரேமியாவுடைய வாழ்க்கை அதுதான், இன்னைக்கு உலகத்திலே ஊழியத்தில் நல்லா வந்தவங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். பில்லி கிரகம் எல்லாம் ஒரு தடவை வேதத்தை எடுத்தார்னா ஒரு வேத பகுதி 40 முறை படிப்பார் அப்படின்னு சொல்றேன். ஸ்மித் விகிட்ஸ்வர்த் ஏராளமான அற்புதங்களை செய்த தெய்வ வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவருக்கு படிப்பறிவில்லாம இருந்தவர், அவர் பிளம்பரா இருந்தவர், எழுத படிக்க தெரியாது இருந்தவர். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு படிக்க கூட தெரியாத சூழ்நிலையில், ஆனால் அவருக்கு திருமணம் ஆச்சு. அவருடைய மனைவி நல்லா படித்த ஒரு பெண், மனைவி மூலமா தான் எழுத படிக்கவே கற்றுக்கொள்ளுகிறார். படிக்க ஆரம்பிச்ச பிறகு எப்பவுமே பைபிள படிப்பார். யாராவது அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்தாங்கன்னா பாப்பாராம், சரி ஒரு ஒரு மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு அப்புறமா பேசலாமா அப்படின்னு வாங்க ஏதாவது பேச வந்திருப்பாங்க. அவ பாப்பா இவங்க வந்து சும்மா வெட்டிக்காத பேசுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி நினைப்பாரு எப்படின்னு தெரியல. திடீர்னு அவங்கள்ட்ட பேச வரவங்களை பார்த்தோன்னு டக்கு கையில பைபிள் எடுத்து கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம பைபிள் படிப்போமா அப்படின்னு வரோம் சொல்லிட்டு அவங்களை ஒரு மணி நேரம் அவங்களை பைபிள் படிக்க வச்சு இவரும் அதில் ஃபுல்லா கவனம் செலுத்திட்டு அப்புறமா உட்காந்து சரி என்ன விஷயத்துக்கு வந்தீங்க பேசுவார். இப்படி வசனம் நான் அடிக்கடி நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஜார்ஜ் முல்லர். அவர் 98 வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் வேதத்தை 100 மேல படிச்சவர், 100 மேல ஹோல் பைபிளை படிச்சவர், அவ்வளவு பைபிள்ல தேர்ந்த மனுஷன். அப்போ இவங்க எல்லாமே இந்த விசுவாசத்திலே வல்லவர்களாயிருந்தவர்கள், போதனையிலே வல்லவர்களாயிருந்தவர்கள், ஆத்ம ரட்சிப்புகளை கொண்டு வந்தவங்க எல்லாமே பைபிள்ல தாகம் உள்ளவங்களாயிருந்தவங்க தான். பைபிள்ல தாகம் அல்லவங்க வேத வசனத்தின் மேல் தாகமா இருந்தா கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அது ரொம்ப முக்கியம். அந்த தாகம் மட்டும் உங்களை விட்டு போயிடாதபடிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். பேதுருவுக்குள்ள அந்த தாகம் இருந்துச்சு இல்லையா, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. யோவான் அப்போஸ்தலன் இடத்துல அந்த தாகம் இருந்துச்சு, அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்தார். எரேமியா கிட்ட அந்த தாகம் இருந்துச்சு, அந்த கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே உடனே அதை நான் புசித்தேன், அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்கிற. அப்ப கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே சாப்பிடணும், சந்தோஷமா சாப்பிடணும், மகிழ்ச்சியா சாப்பிடணும், மனப்பூர்வமா சாப்பிடணும். அதை வேதனையோடு கஷ்டத்தோடு சாப்பிடக்கூடாது, சந்தோஷமா சாப்பிடணும். ஆமென். எப்படி அவர் சொல்ற பாருங்க, அந்த வசனம் திரும்பி படிச்சிடலாமா, திரும்பி படிப்போம். எரேமியா 15:16 படிப்போம்.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே,
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே
அவைகளை உட்கொண்டேன்,
அவைகளை உட்கொண்டேன்.
உம்முடைய வார்த்தைகள்,
உம்முடைய வார்த்தைகள்
எனக்கு சந்தோஷமும்,
எனக்கு சந்தோஷமும்,
என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது,
என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய். இப்படித்தான் பைபிளை நம்ம படிக்கணும், சந்தோஷமா படிக்கணும், மகிழ்ச்சியா படிக்கணும், பிரியமா படிக்கணும். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து, முதல் சங்கீதத்தில் என்ன சொல்றாரு, பிரியமா படிக்கணும், பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கணும். வேத வசனத்துல மட்டும் கொஞ்சம் சலிப்பு கொஞ்சம் கூட வந்துட விட்டுறாதீங்க. அந்த சலிப்பு வந்துருச்சுன்னா எங்கேயோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்க கரெக்ட் பண்ணி ஆகணும். புரியுதா? பைபிள்ல சலிப்பு வந்துருச்சுன்னா நீங்க கரெக்ட் பண்ணணும், எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது லைஃப்ல, அதை கரெக்ட் பண்ணணும். அதை சாப்பிட முடியலன்னா சம்திங் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. இப்ப ஒரு நல்ல ஒரு உணவு நம்ம இருக்குது, நம்ம ஆவலா சாப்பிடுறோம் இல்லையா, நமக்கு பிடிச்சமான எத்தனையோ உணவு இருக்கு, ஆவலா சாப்பிடுறோம். உங்களுக்கு எப்ப சாப்பிட முடியாம போகும், உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குது, ஆனா அந்த பிரியாணி கொண்டது உங்களுக்கு முன்னால வச்சாலும் உங்களுக்கு சாப்பிடறது பிடிக்கல, எப்போ? உடம்பு சரியில்லாமச்சுன்னா. அப்படிதானே, உங்களுக்கு பிரியாணி பிடிக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது, ஆனா அதே ஆளு இன்னைக்கு கொண்டு வந்து வச்சாலும் சாப்பிட முடியல, சாப்பிட பிடிக்கல, என்ன அர்த்தம்? ஜோரம் அடிக்குதுன்னு அர்த்தம், உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப உடம்பு சரியில்லைனாக்க என்னதான் உங்களுக்கு பிடிச்சமானது கொண்டு வந்து வச்சாலும் சாப்பிட முடியல. அப்படின்னா அதே போல வேத வசனம் உங்களுக்கு முன்னால கொடுக்கப்படுகிறது, அதை சாப்பிடறது உங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன அர்த்தம்? ஆத்மால சரியில்லைன்னு அர்த்தம், ஆத்மா சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஆத்மா சரியில்லைன்னு அர்த்தம், அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அப்ப இந்த ஜுரம் சரியாச்சுன்னா சாப்பிடலாம், அதே போல இந்த ஆத்மா சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் சாப்பிடலாம், சரிப்படுத்தணும். அதுதான் நான் சொல்றேன், சரிப்படுத்தும். எங்கயோ சரியில்லாம இருக்குது, அதை சரிப்படுத்தினா மறுபடியும் நம்ம சாப்பிடக்கூடிய வாஞ்சை நமக்கு வந்துவிடும். சரி, இன்னும் சில காரியத்தை நான் சொல்றேன். கடைசியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன், எஸ்ராவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்ரா ஒரு அருமையான வேத பாரகன், வேதத்தை போதிக்கிற ஒரு தேவ மனுஷன். இந்த எஸ்ராவின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறப்பே வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்து அவர்களை சத்தியத்திலே நடத்தின ஒரு அருமையான வேத பாரகன். எஸ்ராவின் புஸ்தகம் 7:10 நாம் வாசிக்கலாம். எஸ்ரா 7:10
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்,
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
அதின்படி செய்யவும்
இஸ்ரவேலிலே
கட்டளைகளையும்
நீதி நியாயங்களையும்
உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்.
இது ரொம்ப ஒரு அற்புதமான வேத வசனம். இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி அப்படியே லிட்டலா ஃபாலோ பண்ணணும். இந்த எஸ்ரா 7:10 இதுல பாருங்க, நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதை ஆராய்ந்து பார்க்குவதற்கு அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆராய்ஞ்சா போதாது, அதன்படி செய்ய வேண்டும். நிறைய பேர் ஆராய்வாங்க ஆனா அதன்படி செய்ய மாட்டாங்க. ஆராயணும், அடுத்தது என்ன செய்யணும், அதை கை கொள்ளணும், அதன்படி செய்யவும். அதுக்கு பிறகு இஸ்ரவேலின் கட்டளைகளின் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ரொம்ப அழகான காரியம். ஆராய்ந்தான், அதை தன் வாழ்க்கையில அபியாசம் பண்ணினான், பின்பு அதை உபதேசிக்க ஆரம்பித்தான். காரியம் இந்த மூணு விஷயம் நம்ம லைஃப்ல கரெக்டா இருக்கும். அது ஸ்டெப் பை ஸ்டெப், ஆராயணும், அப்பியாசிக்கணும், மூன்றாவது அதுக்கு பிறகுதான் அதை உபதேசிக்கணும். இன்னைக்கு சிலர் ஆராய்ஞ்சிருவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, அபியாசம் பண்ண மாட்டாங்க. பெஸ்ட் ஆராயங்களை உபதேசிக்க நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனா இந்த மூணு காரியத்தை நல்லா படிச்சுங்க. நான் வேதத்தை நல்லா ஆராயணும், ரெண்டாவது அதை என் லைஃபுக்கு கொண்டு வரணும், பின்பு அதை அனுபவத்தோடு நான் பேசணும். புரியுதா? இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஊழியத்தில் செய்கிற ஒரு சரியான தேவ பிள்ளையின் அனுபவம். ஆராயணும், அபியாசிக்கணும், அதுக்கு பிறகு அதை மற்றவங்களுக்கு அனுபவத்தோடு உபதேசிக்கணும். அனுபவம் இல்லாமல் உபதேசிக்கிறது அர்த்தமே கிடையாது. புரியுதா? அனுபவம் இல்லாமல் உபதேசிக்கிறது அர்த்தமே கிடையாது. ஆகையினால் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை ஒரு கீ வேர்டாக எடுத்துக்கங்க. நான் வேதத்தை நல்லா ஆராய போறேன், அடுத்தது அதை அப்படியே என் வாழ்க்கையில அபியாசிக்க போறேன், மூணாவது நான் கண்டதை மற்றவங்களுக்கு நான் சொல்ல போறேன். புரியுதா? இந்த மாதிரி மூணு காரியத்தை செய்யும் வேத வசனத்தை கையாள வேண்டிய முறை இதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பனர் இல்லையா? மத்தேயு 5:18 வாசிக்கலாம்.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால்
இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும்
சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான்.
இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ
பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஆமோதிக்கிறார். வாசிங்க, ஆராய்ச்சி செய்யுங்க, அதை வாழ்க்கையில் அபியாசம் பண்ணுங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. புரியுதா? இந்த ஒரு தாக நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, திருப்தி உள்ளவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தமும் தித்திப்பாயிருக்கும். அதனால இந்த நாட்களிலே வேத வசனம்தான் கசப்பான உணவு, வேத வசனம்தான் தேன்கூடு. இதை ஆவலாய் உட்கொள்ளுங்கள், அனுபவமாக்குங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனத்தின் மேல் மட்டும் தாகம் குறைஞ்சு போகாம பார்த்துக்கங்க. தாகம் போச்சுன்னா நம்ம வாழ்க்கை போச்சு. ஆவிக்குரிய தாகம் மட்டும் குறைஞ்சே போகக்கூடாது, வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை மட்டும் குறைஞ்சே போகக்கூடாது. படிங்க, 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 தியானிங்க, தியானிங்க, உள்ள நிறைச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். ஜபிக்கலாமா? ஜபிப்போம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். திருப்தியுள்ளவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் திருப்தி அடையக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், இனி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நான் இவங்களை விட பெட்டரா இருக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. திருப்தி அடையாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் அவர் திருப்தி அடையக்கூடாது. பசி தாகம் இருக்கணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை திருப்தியாகுவேன். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல பசி தாகம் இருக்க வேண்டும். வேத வசனம் தான் நமக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வேத வசனங்களின் மேல் நம்ம தாகமாய் இருக்க வேண்டும். வேதத்தில் தாகமாய் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யோவான் அப்போஸ்தலனை ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் எடுத்த பொழுது ஒரு தூதன் கையில இருக்கிற ஒரு சிறு புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும்படி கர்த்தர் சொன்னார். அது உன் வாய்க்கு இனிமையாயிருக்கும், அது வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும். வேத வசனங்கள் தான் அந்த இனிப்பான தேன் கூடும் வேத வசனம்தான், கசப்பான பதார்த்தமும் வேத வசனம்தான். ரெண்டையுமே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எரேமியா சொல்லுகிறார், உடைய வசனம் எனக்கு கிடைத்த உடனே ஆவலாய் நான் உட்கொண்டேன், சந்தோஷம் அது எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது, அதை நான் சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொண்டேன்கிறார். வேத வசனத்தை ஆவலாய் உட்கொள்ள வேண்டும், சந்தோஷத்தோடு நாம் உட்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை மட்டும் தணிஞ்சு போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேத வசனத்தில் இருக்கிற தாகம் போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையே போச்சு. இயேசு கிறிஸ்துவோடு கூட நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவரோடு அவருக்கு சீஷர்களாக இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் அவர்களில் நிறைய பேருக்கு அவருடைய வல்லமையின் மேல் தாகம் இருந்துச்சு, ஏதோ காரியத்தில் தாகம் இருந்துச்சு, வசனத்தின் மேல் தாகம் இல்லை. வசனத்தின் மேல் தாகம் இல்லாதவர்கள் அவர் கொஞ்சம் ஆழமான உபதேசத்தை சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க. நான் சொல்றேன், வேத வசனத்தின் மேல் உங்களுக்கு தாகம் இல்லைன்னா சுலபமா நீங்க பின்வாங்கி போயிடுவீங்க. வேத வசனத்தின் மேல் தாகம் இல்லாதவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு ஓடி போனார்கள். ஆனால் பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வேத வசனத்தின் மேல் தாகம் உள்ளவன் நிலைத்திருந்தான், வேத வசனத்தின் மேல் தாகம் இல்லாதவங்க ஓடியே போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்ற வேத வசனத்தின் மேல் தாகம் இல்லைன்னா உங்களால கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. வேத வசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்களால கர்த்தருக்காய் வாழ முடியாது. அந்த வேத வசனத்தின் மேல் தாகம் இருக்கணும். இயேசுவை ஏன் பின்பற்றுகிறேன், அவர் நித்திய ஜீவன், அவர்தான் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் தெய்வம், அதனால நான் அவரை பின்பற்றுகிறேன். அதுல உறுதியாருங்க, உறுதியாருங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. வேத வசனத்தின் மேல் ஒரு ஆழமான ஒரு தாகம், ஆழமான ஒரு தாகம், அதுல நேரத்தை செலவிடுகிற ஒரு இருதயம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தாகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தாங்கப்பா. எஸ்ராவை போல உம்முடைய வார்த்தைகளை ஆராயவும் அதை எங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளவும் பின்பு அதை உபதேசிக்கவும் எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்த உதவி செய்யுங்க. எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிக்க உபதேசம் பண்ணவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு முதிர்ச்சியான ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த மூணு விஷயத்தை மறந்துடாதீங்க. வேதத்தை நான் ஆராயணும், அதை நான் கை கொள்ளணும், அதை நான் மற்றவங்களுக்கு அதுக்கு பிறகு நான் உபதேசம் பண்ணணும், உபதேசம் பண்ண. அந்த ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். அந்த ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா என்றைக்குமே நாம் அசைக்கப்பட மாட்டோம். வேற எந்த காரியத்திற்காக நம்ம கர்த்தரை பின்பற்றினாலும் சுலபமாய் பிசாசு நம்மை கவிழ்த்து போடுவான். வசனத்திற்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா யாராலும் உங்களை கவிழ்க்க முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை நேரத்தில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையின் மேல் நாங்கள் தாகமாய் இருக்க வேண்டும் என்று எங்களை உணர்த்தினீங்க அப்பா. எங்களுக்கு இந்த பசி தாகம் குறைஞ்சிருக்குதுன்னா ஏதோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சுவையான உணவை எங்களால் சாப்பிட முடியலன்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அது போல சுவையானுடைய வேத வசனத்தை உட்கொள்ள முடியலன்னா எங்க ஆத்மா சரியில்லைன்னு அர்த்தம். தகப்பனே, இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் ஆத்மா சரியில்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் சரிப்படுத்துங்கப்பா. ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகள் நோய்கள் நீங்கட்டும், சரியாகட்டும், சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற எந்த வியாதி நோயாய் இருந்தாலும், இந்த இடத்துல யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும். ஆத்மாவில் சுகமடைவார்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க எங்களை எப்பொழுதும் ஆரோக்கியமாய் நீங்க வைத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாது, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.